வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே, வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய் ஆழாமல் காப்பானை ஏத்தாதே, சூழ்கின்றாய் கேடு உனக்கு சொல்கின்றேன் பலகாலும், வீழ்கின்றாய் நீ அவலக்கடலாய வெள்ளத்தே. இந்த நெஞ்சு எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டா, வாழாத நெஞ்சு என்று இந்த பாட்டு குறிப்பிடுகிறார். நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம், இந்த நெஞ்சை போய் வாழாத நெஞ்சு என்று எப்படி குறிக்கிறார் அப்படின்னு கேட்டா, வாழ்வு என்பது இறைவனை நினைந்து அவரு, அதாவது மனத்தாலும் மொழியாலும் மெய்களாலும், எனவே மன வாக்கு காயம் என்ற மூன்றாலும் இறைவனுக்குரிய பணியை செய்கின்ற வாழ்க்கை தாங்க வாழ்வு என்று கருதப்படுவோம். ஆனா சிவஞான சித்தியார் சொல்லும்போது, மானிட பிறவி தானும் வகுத்தது மன வாக்கு காயம் ஆனிட தைந்தாலும் அரண்பணிக்காக அன்றோ. இந்த வாழ்க்கை அரண்மனைக்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு, அரண்மனைக்காகத்தான், அரண்மனைக்காகவும் கொடுக்கப்படலைங்க. நம்ம சாய்ஸ் நமக்கு அப்படின்னு சொல்லல, முழுக்க முழுக்க இந்த உனக்கு கிடைத்திருக்கின்ற என்னென்ன கிடைத்திருக்கிறதோ, நம்முடைய உலகியல்ல இந்த உடம்பு கிடைத்திருக்கிறது, உடம்பின் சார்பாக நமக்கு உறவுகள் கிடைத்திருக்கின்றன, பல பொருள்கள் கிடைத்திருக்கின்றன, இவை எல்லாமே அவனை நோக்கி செல்வதற்கு துணையாகின்ற வண்ணம் அமைய வேண்டும். அதான் நமக்கு இருக்கக்கூடிய நிலை. நாயன்மார்கள் அதை துணை ஆகுமாறு ஆக்கி கொண்டார்கள். ஆனா அந்த நிலையை தான் எண்ணி பார்க்கிறோம். அதனால அவர்கள் இறைவனை விட வேறொரு பற்றை ஒரு பொருட்டாக அவர்கள் எண்ணவில்லை. என்ன காரணம் கேட்டா, அவன்தான் இலக்கு, அவன்தான் பொருள் என்பதை உணர்ந்ததுனால மற்றவற்றை அவர்கள் பொருளாக கருதல. இந்த நிலை, அதனால்தான் அப்படி வாழ்வதுதான் வாழ்வு. எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு தமிழகத்துல 7 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இந்தியாவில 110 கோடி மக்கள் வாழ்கிறார்கள் என்றால் எல்லாரும் வாழ்வதாகத்தான் கருதுகிறோம். ஆனால் அது எல்லோரும் வாழ்வது வாழ்வாக கருதப்படுவது இல்லை. தங்களுடைய வாழ்க்கை முறையை நெறிப்படுத்திக் கொண்டு குரு உபதேசம், வழிபாடு, இறைவன், இப்படி தன்னுடைய சிந்தனையை திருவருளை நோக்கி செலுத்திக் கொண்டு தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு வாழ்கிற வாழ்வுதான் வாழ்க்கை என்று கருதப்படுவது. அதனால்தான் வள்ளுவப் பெருமகை வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன், வாழ்வாங்கு வாழ்பவன் எல்லாம் தெய்வத்தில் வைக்கப்படுவதில்ல, வாழ்வாங்கு வாழ்பவன் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று அறிவுறுத்துவதையும் நாம் பார்க்கிறோம். எனவே நெஞ்சு எப்படி இருக்குதுன்னா, வாழாத நெஞ்சு. அப்ப இங்க வாழாத நெஞ்சுன்னு என்ன சொல்லுகிறான்னு கேட்டா, பேரின்பமாகிய அந்த வாழ்வில் ஈடுபடாத நிலையில் நெஞ்சு இருப்பதனால், சிவானந்த இன்பத்தை நுகராது கிடக்கிற நெஞ்சாக இருப்பதனால் அந்த நெஞ்சை வாழாத நெஞ்சே அப்படிங்கிறார். ஆனா இந்த உடம்பு உலகம் போன்ற வாழ்க்கையெல்லாம் அமைந்திருப்பதனால இந்த மானிட பிறவி என்ற ஒன்று உனக்கு கிடைத்து விட்டது, அந்த பிறப்புல நீ பெற வேண்டிய இன்பம் பேரின்பமாகிய இன்பம், அந்த இன்பத்தை நோக்கி உனது பயணம் அமையப்பெறாதனால அறிவுறுத்துகிறார், வாழாத நெஞ்சு என்று அறிவுறுத்துகிறார். வாழ்கின்றாய் என்ன நம்ம கேட்கிறோம், எப்படிங்க இருக்கிறீங்க, என்னமோ போங்க, நானும் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நீங்க பல பேர் சொல்லுகிற பதில் இப்படித்தான் இருக்கும், யாச்சோம்னா அப்படியே சும்மா எப்படிங்க இருக்கிறீங்க, என்னங்க தொழில் நடக்குது போங்க, இப்படி அந்த ஒரு ஏக்கம் பாத்தீங்கன்னா, தாங்கள் வாழ்வது அந்த திருவருளை நினைந்து நல்லா இருக்கிறனுங்க, சாமி நல்லா வச்சிருக்கிறார் அப்படி சொல்லுகின்றவர்கள் மிக குறைவானவர்களை தான் பார்க்க முடியும். பெரும்பாலும் நீங்க நல்ல செல்வந்தரையே வைத்துக் கொள்ளுங்களேன், தேவையான கோடிக்கணக்கான செல்வம் இருக்குது, அதில் போய் பார்த்து ஐயா நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க, ஆனா நல்லா வச்சிருக்கிறாருங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, எங்க போங்க, இங்க இந்த பக்கம் போய் ஒரு 100 கோடி போட்டு ஒரு தொழில் ஆரம்பிச்சா அது இங்க போயிட்டு இருக்குதுங்க, இன்னும் சரிப்படுற மாதிரி தெரிய மாட்டேங்குது. அவருக்கு ஒரு கவலை இருந்து கொண்டுதான் இருக்கு. இந்த வாழ்க்கை அனுபவத்துக்குரியது, அனுபவிப்பதற்கு உரிய, இது அனுபவிப்பது அப்படின்னா எப்படி அனுபவிக்கணும்னா, அதனால அதுதாங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அனுபவி ராஜா அனுபவி அப்படின்னா எல்லாரும் சொல்றாங்க, அப்புறம் அப்படித்தான் அனுபவி, அப்படி அல்லங்க. அந்த அனுபவம் என்பது வாழ்க்கையில் நமக்கு கிடைப்பதை எல்லாவற்றையும் திருவருள் தந்தது என்ற உணர்வோடு அனுபவிக்கணும். ஏன்னா நமக்கு இன்பமும் வரும், துன்பமும் அப்படி வருகின்ற பொழுதெல்லாம் இன்பம் வந்தாலும் திருவருள் என்று அனுபவிக்கணும், துன்பம் வருகின்ற பொழுதும் திருவருள் என்று அனுபவிக்கணும். அப்படி வாழ்க்கையை நேசிக்கணும்ங்க. அதான் நம்முடைய சேக்கிழார் பெருந்தகை எங்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வணங்குவதற்கு இந்த வாய்ப்பு ஒரு பிறவி கிடைத்திருக்கு. எனவே முதல்ல எனக்கு இந்த பிறவிக்கு நான் வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன். ஏன்னா எனக்கு வேற எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, அது அருள் கிடைக்கல, இப்படிலாம் அதெல்லாம் நீ அடுத்தடுத்த பட்டியல். முதல்ல என்னுடைய வணக்கம் எங்கள் நம்பி ஆரூரரை வணங்குவதற்கு ஒரு பிறவி கிடைத்திருக்கிறோம். இந்த பிறவியிலாம் அவர் நாமத்தை கேட்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறோம். அவரை நினைப்பதற்கும் காண்பதற்கும் அவருக்கு ஒரு மலர் வைத்து வணங்குவதற்கும் எனக்கு இந்த பிறவி கிடைத்திருப்பதனால இது ஒண்ணு போதுங்க எனக்கு. இப்படித்தானே ஞானிகள் கருதுகிறாங்க. சேக்கிடா பெருமான் வேற ஒன்னும் அவர் கருதல. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன். அப்படிப்பட்ட அந்த திருவாளன் வாச மென் மலர் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். நான் இப்ப சுந்தரமூர்த்தி சாமியில வணங்கினேன் தான் சொன்னாரே ஒழிய நான் அவரை வணங்கினேன், எனக்கு இப்படி அரச பொறுப்பு கிடைத்தது, நான் அமைச்சர் பொறுப்பு கிடைத்தது, எனக்கு அது கிடைச்சது, இது கிடைச்சது, இதெல்லாம் சொல்லல. வணங்கினால் போதும், நமக்கு அந்த உணர்வு வரணும். நாயன்மார்களை வணங்குவதற்கு ஒரு பிறவி கிடைத்திருக்க, இது போதும் இந்த பிறவியில. இது இல்லைங்க, அது வரலீங்க, இன்னும் அது கிடைக்கலீங்க, இது கிடைக்கலீங்க அப்படிங்கிற ஏக்கம் தான் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய இறைவன் நம்ம இடத்துல கொடுத்திருக்கிற உயர்ந்த செல்வம். நம்ம பெருமானை தடையில்லாமல் நினைப்பதற்கும் தடையில்லாது வழிபாடு செய்வதற்கும் ஒரு உதாரணத்துக்குங்க, ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து அஞ்சு எழுத்து மந்திரத்தை சொல்றேன், ஒரு 5000 முறை சொல்றேன் அப்படின்னு சொன்னா யாருங்க தடுக்க போறோம்? ஏன்னா வழிபாட்டு நெறியில நிக்கிற எல்லாருக்குமே. இப்ப இங்க இருந்து கோயிலுக்கு போறோம், நீங்க ஒரு 10 சூ சுத்தினா ஏன் சுத்துறீங்கன்னு யாரு கேட்க போறா? 4 பூ பறிச்சு வச்சு 4 வழிபாடு பண்ணி நீங்க அவருக்குன்னு நம்ம செலவு பண்ணும் பொழுது அவர் அன்பர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் எந்த தடையும் இல்லை. செய்யலாம், யாராவது செய்யறீங்கன்னு கேட்க தடையா வரப்போகுது, செய்வதில் மகிழ்வு தானே. ஆனா உயிர் செய்ய நினைக்குதா இல்லையே? இது இல்ல, அது இல்ல, அது இல்ல, அது இல்ல, அப்படித்தான் ஏங்கி வருந்துகிறதே ஒழிய இத்தனை செய்வதற்கு நேரம் இருக்கிறது. ஆனால் நாம் அதை செய்கிறோமா அப்படின்னு பார்த்தா இல்லையே. அப்ப இந்த பிறப்பு வணங்க கிடைத்த ஒரு பிறப்பு, அது அந்த ஒன்ன நினைச்சு நீங்க நிறைவு பெற்றாலே வாழ்க்கையில இன்பம். இந்த பிறப்பு நமக்கு என்னங்க சாமி கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு கேட்டா என்ன இப்படி சொல்லிட்டீங்க, 63 நாயன்மார்கள் என்று பெயரை அறிந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, நாடோறும் திருத்தொண்ட தொகை சொல்லி வணங்குற பேர் எனக்கு கிடைத்திருக்கு, இது போதும் எனக்கு இந்த வாய்ப்பு, இதுக்கப்புறம் அது கிடைக்கல, அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு இந்த பிறவியில இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கு, நாயன்மார் பெருமக்களை வணங்குற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, நாள்தோறும் என்னால சிவபுராணம் சொல்லுகிற பேரு பெற்றிருக்கிறேன், ஒரு திருத்தொண்ட தொகை சொல்லி என்னால கோயிலுக்கு போக முடியும்னா கூட நான் இருக்கிற இடத்துல அந்த திருத்தொண்ட தொகையை சொல்லி சொல்லி வணங்குகிறேன் என்ற உணர்வு நீங்கள் பெற்றுவிட்டால் நீங்கள் தாங்க மிகப்பெரிய செல்வந்தர். இதுதாங்க செல்வம். செல்வம் என்பது அருட்செல்வம் தான் செல்வம், பொருட்செல்வம் செல்வம் அல்ல. ஆனா நம்மளுடைய மயக்கம் என்னதான் திரும்ப திரும்ப சொன்னாலுமே பொருள் செல்வத்துல தாங்க செல்வமாக கருதி உயிர் மயங்குகிறதே ஒழிய அருள் செல்வத்தை செல்வமாக உயிர் கருதுவதில்லை. நம்ம நாம நினைக்கிற மாதிரி தானே எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. இதுல நினைக்கிறதுல என்னங்க பெருசு அப்படி நினைக்கிறோம். உலகம் நினைக்காமலே கிடக்குது. நீங்க அப்படியே பவானிக்குள்ள போய் 63 நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டா எத்தனை பேருக்கு தெரியும்? நால்வர்னா யாருன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டா எத்தனை பேருக்கு நால்வருடைய பேரு தெரியும்? 63னா யாருன்னு தெரியுமா? திருத்தொண்ட தொகைனா என்னன்னு தெரியுமா? அப்படி பார்த்து எல்லாம் ஒரு சர்வே பண்ணி பாருங்க. அப்படி சர்வே பண்ணா 8000 மக்கள்ல ஒரு சிலருக்கு தானே இது தெரிந்திருக்கிறது. அப்ப எது செல்வம்னா இத்தனை பேருக்கு கிடைக்காத ஒரு செல்வம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதுதாங்க செல்வம் என்பதை நீங்க நினைக்கணும். அப்பதான் உங்களுக்கு இந்த கிடைத்திருக்கிற வாய்ப்பினுடைய பெருமை தெரியுமே ஒழிய இல்லைன்னா என்ன நினைப்போம், எல்லாரும் அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க, நாம் இந்த பாட்டை பாடிக்கிட்டு என்னதான் பாடிட்டு இதேதான் பாடிட்டு கிடக்கிறோம் அப்படின்னு நினைப்பு தான் இருக்குமே ஒழிய உயர்வு தெரியாது. எனவே அருள் வாழ்வு தான் வாழ்வு, மற்ற வாழ்வு சான்றோர்களால் வாழ்வாக கருதப்படுவதில்லை. அதனாலதான் வாழ்கின்றாய் நீ வாழ்ந்துகிட்டு தாப்பா இருக்கிற, ஆனா இந்த திருவருளை நினைந்து வாழ்கிற வாழ்வாக இல்லாதனால என்னால் உன்னுடைய வாழ்வை வாழ்வு என்று கருத முடியலன. வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே, வாழாத நெஞ்சம். நினைச்சுப்ப, ஒரு ஒரு கணவனாகட்டும், ஒரு ரெண்டு பேர் திருமணம் ஆகிறது, ஒரு பெண் கணவரை விட்டு பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நாம் என்ன சொல்லுகிறோம், வாழா வெட்டியா போச்சு அந்த பொண்ணு வாழ்க்கை அப்படிங்கிறோம். அப்ப என்ன தெரியும், ஒரு கணவன் மனைவி குழந்தை என்று வாழ்வதுதானே வாழ்வு. அதை விட்டு விலகி நிற்கும் போது வாழ்வு முழுக்க வெட்டியா போயிருச்சு அப்படிங்கிறத வாழா வெட்டியா நிற்குது அப்படின்னு சொல்லுகிறோம் இல்லைங்களா. அப்ப வாழ்க்கை என்பது இந்த உடல் சம்பந்தப்பட்ட நிலையில கணவன் குழந்தை போன்ற உறவுகள் இருப்பது வாழ்க்கை என்று கருதுவது போல சான்றோர்கள் கருதுகிறார்கள். உயிர் என்பது திருவருளோடு கூடி வாழ்வதுதான் வாழ்வு. அப்படி அந்த வாழ்வு இல்லை என்று சொன்னால் உயிர் வாழா வெட்டியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை தங்க வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே. என்ன எப்ப இறைவன் நினைப்பை விட்டு நீங்கள் வாழ்கிறீர்களோ அந்த வாழ்க்கை வாழ்க்கையாக கருதப்படுவது இல்லை. ஆனா இருந்துகிட்டு தான் இருக்கிறோம். நம்ம ஆங்கில சொல்ல வி ஆர் லிவிங், நம்ம வாழ்ந்து கொண்டுதான் இருந்துகிறோம். ஆனா அந்த வாழ்க்கை சான்றோர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கையாக இல்லை. எனவே வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே. இப்ப இறைவனை நினையாத வாழ்க்கையாய் இருப்பதனால இந்த நெஞ்சு என்ன ஆயிடுச்சுன்னா வினைக்கில போய் அழுந்தி கிடக்குது. வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய். எனவே பெரிய வினை, வலிமையான வினை. எனவே வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய், ஆழ்ந்த மூழ்குதல், வினைக்குள்ளேயே போய் மூழ்கி கிடத்தல். எனவே வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய். இந்த வினையில அழுந்தாம காப்பாத்தது கொடுத்த இருக்கிறாப்பா. ஆழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உயிர்களை அந்த வினைக்குள் அழுந்தாமல் காப்பாத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற, ஆழாமல் காப்பான். இறைவனுக்கு ஒரு பேர் பாருங்க, ஆழாமல் காப்பான். அதாவது எதுக்குள்ள, வல்வினைக்குள் ஆழாமல் காப்பவன் இறைவன். அப்படி அந்த காப்பவனாகிய இறைவனை ஏத்தாதே, ஆழாமல் காப்பானை ஏத்தாதே, சூழ்கின்றாய் கேடு. எனவே பலமுறையும் காப்பாற்றுகின்ற பெருமானை நீ என்ன செய்யணும், அவனை புகழ்ந்து துதித்து நீதான் எனக்கு எல்லாம் என்று அவனை சரணடைதலை விடுத்து விட்டு நிற்பதனால நீ கேடு என்று சொல்லக்கூடிய ஒன்றை தேடி நீ அதுக்குள் அழுந்தி கிடக்கிறாய். எனவே நீ என்ன செய்கிறாய் அப்படின்னு கேட்டா, கேடு சூழ்கின்றாய் கேடு. இறைவனை ஏத்தினால் கேடு என்பது கெட்டு நிற்கும். இறைவனை மறக்கின்ற பொழுது கேடு சூழ்ந்திருக்கும். அவ்வளவுதான். அவன் வினையில் அழுந்தாது காப்பாற்றுபவன். அவனை நினையாத பொழுது நெஞ்சு கேடு என்ற ஒன்று சூழ்ந்து கிடக்கும். எனவே சூழ்கின்றாய் கேடு. உனக்கு சொல்கின்றேன் பல்காலம், எத்தனை நாள் சொல்லியிருப்பையா, என்னைக்காவது கேட்டையா, எனக்கு நினைவு தெரிந்த நாள்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற, நெஞ்சே நீ கோயிலுக்கு போனா சும்மா இருக்காத, ரெண்டு பூ பறிச்சு சாமிக்கு வெய்யி, அவருக்கு முடிஞ்சு தொண்டு செய்யி, இறைவனை நாமத்தை சொல்லு, இதுதான் வாழ்க்கை, இதை விட பெரிய செல்வம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறப்பா. பலகாலம் சொல்கிறது நீ கேட்கிறையா, கேட்ட பாட்ட காணமேப்பா. எனவே பலகாலம் சொல்கின்றேன், நீ அதை கடைபிடிக்காதனால துன்பம் என்ற கடலில் அழுந்தி கிடக்கின்றாய். வெள்ள கடலாய, அதாவது அவலக்கடலாய வெள்ளம்னர், அவலம்னா துன்பம், துன்ப கடலுக்குள் அழுந்தி கிடக்கிறாய். இந்த பாட்டுல என்ன செய்தி சொல்லியிருக்கிறார், நெஞ்சு வல்வினைப்பட்டு ஆழ்கிறது ஒரு செய்தி, கேடு சூழ்ந்திருக்கிறது, அவலக்கடலில் அழுந்தி கிடக்கிறது. இந்த மூணு நிலை பார்த்துக் கொள்ளுங்க. வல்வினையில் அழுந்தாமல் இருக்க வேண்டும் என்றால், கேடு சூடாமல் இருக்க வேண்டும் என்றால், அவலக்கடலாய வெள்ளத்து அழுந்தாது இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன செய்ய வேண்டும், ஆழாமல் காப்பானை ஏத்துதல் வேண்டும். அவன் தான் நம்மை காப்பாற்றுபவன். அவனை ஏத்தினால் கேடு சூழாது, இந்த நெஞ்சு என்னாகாது, வல்வினைக்கு அழுந்தாது, அவலக்கடலாய வெள்ளத்தும் அழுந்த மாட்டான். ஒரே நிலையில மூன்று பயன் விளைகிறது. கேடு சூழாமல் இருக்கும், கேடு சூழாது இருக்க வேண்டும், அதே சமயத்தில் அவலக்கடல் துன்பமாகிய கடலில் அழுந்தாது இருக்க வேண்டும். துன்பம் என்பது வாழ்க்கையில் ஏற்படுகிற துன்பமும் துன்பம் தாங்க, பிறவி என்பதே துன்பம் தான். பிறவி கடலாகிய துன்பத்தில் அழுந்தாமல் நம்மை காப்பாற்றுவோம் நம்முடைய பெருமான். எனவே அவனை ஏத்தாதல்லவா, ஒரே வரிதான் இருக்குது செய்தி, அவனை ஏத்துதல் வேண்டும். ஏத்துனா என்ன பயன் அப்படின்னு கேட்டா, வல்வினையில் அழுந்தாமல் கேடு சூடாமல் அவலக்கடலாய வெள்ளத்து அழுந்தாமல் நம்மை காப்பவன் நம் பெருமான். மூன்று செய்திய இந்த பாடல பதிவு செய்திருக்கிறார். நினைத்து பாருங்க, இதாங்க பெருமானுடைய கருணை. எனவே ஏத்துதல், ஏத்துமின் ஏத்துமின் ஏத்துதல், ஏத்தினால் திருமந்திர பாட்டு, அப்பனை நந்தியை ஆறாமுதினை ஒப்பிரி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரி சாயினும் ஏத்துமே, ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாம். ஆக இந்த ஏத்துதல் வேற மனத்தால் நினைதல்ங்க, வாக்கினால் பாடுதல், காயத்தால் இயன்ற பணி செய்தல். நீங்க உங்க உடம்பு என்ன ஒத்துழைப்பு தருமோ அதை நீங்க செய்தீங்கன்னா போதும். உங்க உடம்புன்னு முடியாத ஒன்றை நீங்க செய்யணும் அப்படிங்கறதல்ல, எது இயலுமோ இயன்றதை செய்தா போதும். இதுதான் நம்முடைய நூல் நமக்கு எடுத்து காட்டுகிறது, உடைய வேற ஒன்றும் இல்லைங்க. ஆக இருவினை அந்த வெள்ளக்கடலாய அழுது வெள்ளத்து அழுந்துகிறோம் என்பதைத்தான் அப்பர் புராணத்தில் சொல்லும் போது, அப்பர் பெருமானை கல்லுல கட்டி கடலை இடுகின்ற பொழுது சேக்கிடாபுரம் பதிவு செய்ய, இருவினை பாசமும் மலக்கல் ஆர்த்தலின் வரும் பவ கடல் வீழ் மாக்கலை ஏற்கிட அருளும் மெய் அஞ்செழுத்து தான் அரசு ஒரு கல் மேல் ஏற்றிட உரைக்க வேண்டுமோ என்று கேள்வி கேட்பார். இந்த சாதாரண மக்கள் என்று சொல்லக்கூடியவர்களே ஐந்தெழுத்து சொன்னால், இந்த பிறவி கடலை கடக்கிறார்கள் என்று சொன்னால், திருநாவுக்கரசு பெருமான் வங்கக்கடலை கடந்தார் என்பதில் வியப்பொன்றும் இல்லை என்பது அவருடைய கேள்வியாக இருக்கும். சேக்கிடா பெருமான் அப்படி ஒரு கேள்வி கேட்டிருப்பார். எனவே இந்த அவலக்கடலாய வெள்ளத்து அழுந்தாது நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டா, இந்த கேடிலிருந்து நம்ம வெளியே வர வேண்டும். அதுக்கு என்ன செய்வதுனா, இறைவனை ஏத்துதல் தான் நமக்குரிய வழி அன்றி வேறு வகையில் நாம் அந்த பெருமானை அந்த அருளை பெறவும் இயலாது. இந்த நிலையிலிருந்து அவலக்கடலாய வெள்ளத்தை இருந்து நாம் அழுந்தாது இருப்பதற்கு இதுதான் நமக்கு இன்றியமையா. அதனால வள்ளுவர் பெருமை பிறவி பெருங்கடல் என்று நமக்கு காட்டினார். எனவே அந்த கடல் நீந்த வேண்டும் என்று சொன்னால், இறைவனை ஏத்தினால் பிறவி கடலை நீந்தி விடலாம். இறைவனை மறந்தால் இந்த பிறவி கடலில் தான் அழுந்தி கிடக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாதுங்க. எனவே இந்த பாடல்ல இதுவரைக்கும் சொல்லப்பட்ட 10 பாடலில் தன் நெஞ்சுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். அறிவுறுத்தல் என்பது தன் நெஞ்சுக்கு அறிவுறுத்தல் என்ற முறையில் அருளி இருக்கிறார்.